அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வ முந்தனில்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வ முந்தனில்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாக்கி உடன் வாழும் தேவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதய சுடரான வாழ்வு தெய்வம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இறைவன் தன்னுடைய அருளால் உங்கள் அனைவரையும் நிரப்புவாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரச அலுவலர் அவருடைய மகனுக்கு குணத்தை தருகிறார். ஆண்டவரை நாடி தன்னுடைய மகனுக்காக அரச அலுவலர் வருகிறார். அவரிடம் தன்னுடைய குறையை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு நம்பிக்கையை போதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கையின்படி தன்னுடைய மகனுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்விலே கடவுளை நோக்கி நாம் வருகிறோம் பல தேவைகளுக்காக, பல காரியங்களுக்காக. ஆனால் நம்மிடம் அந்த ஆழமான நம்பிக்கை இருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். எனவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை நாடி வருகின்ற பொழுதும் அந்த நம்பிக்கை என்கின்ற நிலை அதிகமாக இருக்கிறதா, ஆழமானதாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்னும் அதிகமாக ஆண்டவரை நெருங்கி வந்து நம்பிக்கையில் ஊன்றி வாழ்வதற்கான வரத்தை இறைவன் இந்த பலியிலே தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
என் பிதாவே என்னை என்னை மன்னியும் இயேசுவே என்னை இரட்சியும் இயேசுவே என்னை இரட்சியும் ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் வரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளா உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன் பெற்று இவ்வுலகில் உம் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 65 வசனங்கள் 17 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என் வாழ்வின் முதலே இயேசுவே, நான் வாழும் காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. வரை பாடுவேன் உயிருள்ள உம்மை பாடுவேன், உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா, வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். கருவில் என்னை வடித்தது நீயே, நீயே இயேசுவே. பெயரை சொல்லி அழைத்தது நீயே, நீயே இயேசுவே. கருவில் என்னை வடித்தது பெயரை சொல்லி அழைத்தது, கரம் பிடித்து நடு நடத்தியது நீயே, நீயே இயேசுவே. இதுவரை என்னை காத்திருந்தாய் நீயே, நீயே இயேசுவே. நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ளவும்மை பாடுவேன், உயிருள்ளவரை பாடுவேன், உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 43-54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருந்தபோது அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அருமடையாளம் இதுவே.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
புது வாழ்வு வேண்டுமா? இறை இயேசுவில் பிரியமானவர்களே, புதியது என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும். புதிய வீடு கட்டும்போதும், புதிய குழந்தை நம் வீட்டில் பிறக்கும் போதும், புதிய ஆடை அணியும் போதும், புதிய நகை வாங்கும் போதும் நம் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நம் வாழ்வில் உத்வேகம் கிடைக்கிறது. நம் வாழ்வில் தொடர்ந்து பயணிப்பதற்கான ஆற்றல் கிடைக்கிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் நாம் இவ்வுலகிலே பார்க்கின்றோம், புதியதை நோக்கி இவ்வுலகம் பயணித்து கொண்டே இருக்கிறது, புதியதை படைத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் புதியது விரும்பப்படுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, புதிய வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மேற்கூறப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நம் வாழ்வில் வளம் சேர்க்கின்றன. ஒரு விதத்திலே நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றன. ஆனால் அவை புதிய வாழ்வை நமக்கு கொடுக்கின்றனவா? நாம் கேட்கக்கூடிய, நாம் நினைத்து பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்றனவா? அது தரக்கூடிய மகிழ்ச்சி நிலையானதாக இருக்கின்றனவா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த உலகில் நமக்கென நாம் வைத்திருக்கும் பொருட்கள், நமக்கென நாம் தேடும் புதிய பொருட்கள் புதிய வாழ்வை கொடுப்பதில்லை. பிறகு யார்தான் அந்த புதிய வாழ்வை கொடுப்பார்? கடவுள் மட்டும்தான் அந்த புதிய வாழ்வை நமக்கு கொடுக்க முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அதே தான் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், எசையா 65:17 இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தரக்கூடிய வாழ்வு இம்மண்ணுலக பொருட்களினால் வருவது அல்ல. மாறாக கடவுளின் உடனிருப்பு, கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய வல்லமை நமக்கு இந்த புதிய வாழ்வை தருகிறது என்று நாம் காண்கின்றோம். இதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றது. கடவுள் தரக்கூடிய இந்த புதிய வாழ்வை நமதாக்கிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும். ஆண்டவரில் நாம் வலிமையை தேட வேண்டும். நெகேமியா 8:10 நாம் காண்கின்றோம், ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்வை கொடுக்க விரும்புகின்றார். நாம் புதிய மனிதர்களாக இவ்வுலகிலே வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். நம்மில் மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகின்றார். நம்மில் மகிழ்ச்சி கொள்ள விரும்புகின்றார். நாம் வாழ்வதை கண்டு ஆண்டவர் மகிழ விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் அந்த புதிய வாழ்வை பெற தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவரில் நாம் மகிழ்ச்சி கொள்ள விரும்புகின்றோமா? ஆண்டவர் நம்மில் மகிழ்வதற்கு நாம் விரும்புகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிலே மகிழ வேண்டும் என்று பார்த்தோம். நாம் கடவுளில் மகிழ வேண்டும் என்று பார்த்தோம். கடவுள் எதில் மகிழ்வார்? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பங்கு பெறக்கூடிய திருப்பலியினால் கடவுள் மகிழ்வாரா? நாம் ஜபிக்கக்கூடிய ஜபத்தினால் கடவுள் மகிழ்வாரா? நாம் செய்யக்கூடிய தவ முயற்சிகளால் கடவுள் மகிழ்வாரா? நாம் கொண்டாடும் திருவிழாக்களினால் கடவுள் மகிழ்வாரா? நாம் இழுக்கக்கூடிய தேரினால் கடவுள் மகிழ்வாரா? இவை எதுனாலும் கடவுள் நம் பொருட்டு மகிழ மாட்டார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், எசையா 1:14 உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது என்று சொல்லுகிறார். நம் வாழ்வில் அன்புக்குரியவர்களே, மேற் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் நிச்சயம் கடவுள் நம்மை குறித்து மகிழ மாட்டார். ஏனென்றால் பல நேரத்திலே அப்படித்தான் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய காரியம் ஒன்றாக இருக்கிறது, நம்முடைய வாழ்வு வேறாக இருக்கிறது. எசையா நூல் 1:16 ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விற்றொழியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, கடமைக்காக நாம் தவ முயற்சிகளை செய்கின்ற பொழுது, கடமைக்காக திருப்பலியிலே பங்கு பெறுகின்ற பொழுது, கடமைக்காக ஜபம் ஜபிக்கின்ற பொழுது, நாம் எடுக்கக்கூடிய திருவிழாக்களும் நாம் இழுக்கக்கூடிய தேரும் கடமைக்காக இருக்கின்ற பொழுது, நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தினால் நம்முடைய குடும்பத்திற்கோ நம்முடைய ஊரிற்கோ நம்முடைய பங்கிற்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாயானால், அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வோடு அவை தொடர்பற்று இருக்கின்றன. எனவேதான் கடவுள் நம்மை குறித்து மகிழாமல் இருக்கிறார். நாம் ஏற்கனவே நான் சொன்னது போல நாம் செய்யக்கூடிய காரியம் ஒன்றாக இருக்கிறது, நம்முடைய வாழ்வு வேறாக இருக்கிறது. திருவிழா கொண்டாடியாக வேண்டும் என்கின்ற அந்த கடமைக்காக, கட்டாயத்திற்காக, அந்த மகிழ்ச்சிக்காக நாம் அதை செய்கின்றோம். ஆனால் எதற்காக கொண்டாடப்படுகிறது, எதற்காக ஜபம் ஜபிக்கப்படுகிறது, எதற்காக தவ முயற்சிகள் கொடுக்கப்படுகின்றன என்கின்ற அந்த அடிப்படை ஞானத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை, அடிப்படை தேவையை நாம் புரிந்து கொள்வதில்லை. அன்புக்குரியவர்களை, நம்முடைய தவக்காலத்திலே பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நம் வாழ்வினால் கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்யக்கூடிய ஆன்மீக காரியங்கள் அனைத்தும் ஆன்மீக அனுபவமாக மாற வேண்டும். ஆன்மீக காரியங்கள் ஆன்மீக காரியங்களாகவே இருந்துவிடக்கூடாது, அது கடவுள் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், எசையா 65:19 நான் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன், இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் கடவுள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும், இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தியிலே நாம் காண்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு ஆண்டவராகிய கடவுள் வானத்திலிருந்து சொல்லுகிறார். மார்க்கு நற்செய்தி 1:11 என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று. இந்த வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளால் கடவுள் நம்மை நோக்கி சொல்ல வேண்டும், இந்த வார்த்தைகளால் கடவுள் நம்மை அழைக்க வேண்டும். அதுதான் நாம் பெறக்கூடிய புதிய வாழ்வு. அன்புக்குரியவர்களை, எனவே இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய ஆன்மீக காரியங்களினால் நம்முடைய வாழ்வை நாம் தூய்மைப்படுத்துவோம். நாம் செய்யக்கூடிய ஆன்மீக காரியங்களினால் ஆன்மீக அனுபவத்தை நாம் பெறுவோம். அப்பொழுது அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை குறித்து மகிழ்வார், நம்மை குறித்து பூரிப்படைவார், நம்மை குறித்து நம்முடைய வாழ்விலே அவருடைய திட்டத்தை என்ன இருக்கிறதோ அந்த திட்டத்தை நமக்கென்று வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இறுதியிலே நம்முடைய வாழ்விலே என்ன நடக்கும்? நாம் புதிய வாழ்வை பெற்று வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே இதை உணர்ந்தவர்களாக நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து ஆன்மீக அனுபவம் பெற்று நம்முடைய வாழ்வை புதிய வாழ்வாய் மாற்றுவதற்கு இறைவன் துணை புரிய வேண்டும், அருள் தர வேண்டும் என்று இந்த வழியிலே நாம் தொடர்ந்து உருக்கமாக மன்றாடுவோமாக.